முதல் வாசகம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7-10a வரை மற்றும் 11, 13-17 வரை உண்ட இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகின்றேன், அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள், வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ உலகத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும், மேற்பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியில் இருந்த ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரைபுரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாராத்தானின் அருகில் இருந்த ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கரல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிக்கோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு
இறைவனுக்கு நன்றி. உமது புகழ் வீச செய்யும், உமது விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 18 இறைவசனங்கள் 21 முதல் அதிகார 19 இறைவசனங்கள் 1. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திரும்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்கு உரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி கடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அவன் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின் கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் பலமுறை வாசித்திருப்போம். இந்த உவமையை நாம் பலமுறை நடித்து பார்த்திருப்போம் அல்லது நடித்ததை பார்த்து நாம் மகிழ்ந்திருப்போம். பல நேரங்களிலே இந்த உவமை நமக்கு பல்விதமான சிந்தனைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய சகோதர சகோதரிகளை எத்தனை முறை நான் மன்னிக்க முடியும், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். 7 முறையா என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் இயேசு 70 தடவை 7 முறை என்று சொல்லி அவருக்கு பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பின்வரும் ஒரு மிகப்பெரிய உவமையையும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அரசர் ஒருவர் ஒரு பணியாளருக்கு பணம் கொடுக்கிறார். அதுவும் சாதாரண பணம் அல்ல, 10,000 தாளந்து. 10,000 தாளந்து என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய தொகை. காரணம், ஒரு தாலந்து என்று சொல்லப்படக்கூடியது 15 வருடத்திற்கான ஒரு ஊழியத்திற்கான ஒரு கூலியாக கருதப்பட்டது அந்த காலத்தில். 15 வருடத்திற்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு தாலந்து, இவர் 10,000 தாலந்தை இந்த அரசர் தன்னுடைய பணியாளருக்கு கடனாக கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு இவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற போது அரசர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார், அவனுடைய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த பணியாளர் தன்னுடைய உடன் பணியாளருடைய ஒரு கடனை, சிறிய கடனை, அதாவது ஒரு தெனாரியம், ஒரு தெனாரியம் என்று சொல்லக்கூடியது 100 நாளினுடைய ஒரு கூலியாக கருதப்படுகிறது. இந்த 100 நாளினுடைய கூலியை கூட இந்த உடற்பணியாளருடைய கழிக்க முடியாத அளவிற்கு, இவர் மன்னிக்க முடியாத அளவிற்கு இவருக்கு தண்டனை தரக்கூடியவராக இருக்கிறார். இதை உணர்ந்த அரசர் மீண்டும் இவருடைய கடனையெல்லாம் முடிக்கும் வரை அவரை வதைப்போரிடம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உவமை மிகவும் சிறியதாக இருந்தாலும் இந்த உவமை நமக்கு ஒரு ஆழமான சிந்தனையை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. மன்னிப்பது சிஎஸ் லேவிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையலாளர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்பது மன்னிக்க முடியாததை மன்னிப்பதாகும். ஒரு கிறிஸ்தவராக நாம் இருக்க வேண்டுமென்றால் மன்னிக்க முடியாத காரியத்தை மன்னிப்பதாகும். அதைதான் இயேசு செய்யக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் கடவுள் உங்களில் மன்னிக்க முடியாததை மன்னித்து விட்டார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மன்னித்தது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்க முடியாத காரியங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது, அந்த இல்லத்திலே ஒரு சகோதர சகோதரிகளோடு பேசி கொண்டிருந்த போது, அன்பிய இல்லத்திலே, அந்த அன்பியத்திலே ஒரு பெண்மணி சொல்கிறார், என்னால் அவரை மன்னிக்க முடியாது, காரணம் எனக்கு எதிராக பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்திருக்கிறார், என்னுடைய குடும்பம் அழிவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார், எனவே என்னால் அவரை மன்னிக்க முடியவில்லை, என்னால் அவரை சந்திக்க கூட முடியவில்லை, அவரை சந்தித்தால் எனக்குள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அங்கிருந்த ஒரு அருள் சகோதரர் அந்த பெண்மணி இடத்துல கேட்கிறார், உங்களுக்கு ஏன் இந்த எதிர்ப்பு சிந்தனை அல்லது எதிர்வினை சிந்தனைகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது, அவர் என்ன துரோகம் செய்து விட்டார் என்று சொல்கிற போது, அவர் சாதாரணமாக சொத்து தகராறிலே ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையிலே இவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம், அந்த வாக்குவாதத்தின் விளைவாக இவ்வளவு பெரிய பிரச்சனை, அது பெரிய சண்டையாக மாறி மன்னிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வை அந்த அன்பிய நிகழ்வில் நான் பார்க்க முடிந்தது. ஆம், காரணம், நாம் பலரை எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒருவரை எதிரியாக நாம் நினைக்கிறோம் என்றால், அவர் எனக்கு ஏதோ தீமை செய்து விட்டார், அல்லது ஒரு கசப்பான உணர்வை எனக்கு கொடுத்து விட்டார், அல்லது எனக்கு கோபத்தை வருவிக்க கூடிய ஒரு செயலை செய்து விட்டார், அல்லது எனக்கு ஒரு மனக்கசப்பை தரக்கூடிய ஒரு செயல்பாடை அவர் செய்து விட்டார், எனக்கு எதிராக அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளோடு தான் ஒருவரை நாம் எதிரியாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதிரிகளை மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு மன்னிக்க வேண்டும், அதுவும் ஒரு முறை அல்ல, இன்று ஒரு முறை மன்னிப்பதே மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. ஆனால் இயேசு 70 தடவை 7 முறை என்பது, நாம் எத்தனை முறை ஒருவர் எனக்கு எதிராக தீமை செய்தாலும் நான் அவரை மன்னிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இயேசு எனக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எதிரிகளை நான் மன்னிப்பது மிகவும் கடினம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் எந்த மனநிலையில் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் பலமுறை இந்த உவமையை சொல்வது உண்டு. இந்த இயேசு கோபப்படக்கூடியவராக இருந்தார். எங்கு, எதற்காக? ஒருவர் அவரை பற்றி தவறான செயல்பாடுகளை சொல்கிற போது இயேசு கோபப்படவில்லை. மாறாக இயேசு கோபப்பட்ட இடம் ஒரு நியாயத்திற்கான ஒரு கோபமாக அங்கு இருக்கிறது. அந்த கோபமும் அந்த இடத்தோடு விட்டுவிடப்படுகிறது. அந்த கோபத்தை அவர் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் பரிசேயர்கள் அந்த கோபத்தை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைதான் இயேசுவை ஒரு போசன பிரியன், அவர் குடிகாரன் என்றெல்லாம் சொன்னபோது இயேசு எந்த விதமான கோபமும் படவில்லை. அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். தன்னை பாதிக்கின்ற பல்வேறு விதமான விஷயங்களை தான் நாம் எதிரிகளாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு அதை கற்றுத்தரக்கூடியவராக இல்லை. பல நேரங்களிலே என்னை ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டால் அல்லது எனக்கு எதிராக ஒருவர் ஏதாவது செய்துவிட்டால் அது அல்லது என்னை ஒருவர் பிறரிடத்தில் குறையாக சொல்லிவிட்டால் எனக்கு அவர் எதிரியாக மாறக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்று நமக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக நம்முடைய கோபம் நியாயமாக கோபமாக இருக்க வேண்டும் என்பதைதான் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் சிஎஸ் லேவிஸ் என்று சொல்லக்கூடிய இறையலாளர் மீண்டும் சொல்கிறார், மன்னிப்பது என்பது ஒரு அழகான யோசனை. கிறிஸ்தவத்திற்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான யோசனை இந்த மன்னிப்பு என்று சொல்லப்படக்கூடியது. இதை தான் இயேசு அழகாக 7 தடவை அல்ல 70 முறை நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்று சாதாரணமாக நாம் ஒருவரை ஒரு முறை மன்னிப்பது மிகவும் கடினம். 7 முறை என்பது இன்னும் மிக கடினமாக இருக்கும். நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறு தவறை செய்து விட்டார்கள் என்றால் உடனடியாக நமக்கு கோபம் வரும். அவர்களை அல்லது திட்டுவோம், அல்லது நாம் அவர்களை பலவிதமான செயல்பாடுகளை செல்ல சொல்லி தண்டனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு முறை செய்த தவறை மீண்டும் அவர்கள் செய்தால் என்றால் உடனே நாம் சொல்வோம், எத்தனை முறை நான் உனக்கு சொல்வது, எத்தனை முறை நான் உனக்கு திருத்துவது என்றெல்லாம் நாம் பல்வேறு நேரங்களிலே அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், ஒரு முறை அல்ல, 7 முறை அல்ல 70 முறை அல்லது 70 தடவை 77 முறை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று நமக்கு மிகப்பெரிய மன்னிப்பு என்கின்ற ஒரு கொடையை இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஓமின் வழியாக 2 விதமான சிந்தனைகளை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, கடவுளின் மன்னிப்பும் மனிதனின் மன்னிப்பும் ஒருங்கிணைந்த தொடர்பு கொண்டவையாக இருக்கிறது. கடவுளுடைய மன்னிப்பும் மனிதர்களுடைய மன்னிப்பும் ஒரு வகை தொடர்பு கொண்ட ஒரு செயல்பாடாக இன்றைய ஓமை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசர் இந்த தொழிலாளியை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த தொழிலாளி வெளியே வந்து இன்னொரு சக தொழிலாளியை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. இறைவன் இதை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு இந்த ஓமலை அழகாக சொல்கிறார், கடவுள் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள். அரசன் தன்னுடைய வேலையாளை மன்னிப்பது போல வெளியே வந்து இந்த வேலையால் இன்னொரு வேலையாளை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை என்றால் நாம் கடவுளோடு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடை நாம் செய்யவில்லை என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6:14-15 நாம் வாசிக்கிறோம். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இதை தான் தினமும் நாம் இயேசு கற்பித்த ஜெபத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மை மன்னிப்பது போல நாம் ஒருவருடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் கடவுளுடைய மன்னிப்பும் மனிதர்களுடைய மன்னிப்பும் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் யாக்கோப்பு 2:13 நாம் வாசிக்கிறோம், இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். அப்படிதான் நச்சரி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசன் இந்த தொழிலாளியை மன்னிக்கிறார். ஆனால் இந்த தொழிலாளி இன்னொரு மற்ற தொழிலாளியை மன்னிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது இந்த இரக்கமற்றதோருக்கு ஒரு செயல்பாடு தீர்ப்பாக மாறக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் தண்டனை பெறக்கூடியவராக இருக்கிறார் அந்த தொழிலாளி. ஆம், இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் இன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் இரக்கத்தையும் அன்பையும் ஒரு இடத்துல காட்டுகிற போது நமக்கு இரக்கம் தீர்ப்பாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இந்த ஓமை நமக்கு முதல் கருத்தாக சொல்வது, கடவுளுடைய மன்னிப்பும் மனிதனுடைய மன்னிப்பும் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த கடினமான ஒரு காரியத்தை நான் கடவுளுடைய உதவியை கொண்டு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதை தான் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5:44 நாம் வாசிக்கிறோம், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறக்கூடியவர்களாக இருங்கள், துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று இயேசு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பகைவர்களை நினைத்து அவர்களை வெறுக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை மன்னிப்பதற்கு நாம் நம்மை துன்புறுத்துவோருக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு தன்னுடைய சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்கக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் எபேசியர் 4:32 நாம் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள். கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை மன்னித்திருக்கிறார், சிலுவை சாகு வழியாக நம்மை மன்னித்திருக்கிறார். அதே மன்னிப்பை நாம் ஒருவரோடு ஒருவர் காட்டி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு முதல் சிந்தனையாக நமக்கு தருகிறது. அதே தான் கடவுளுடைய மன்னிப்பும் மனிதனுடைய மன்னிப்பும் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த மிகப்பெரிய கொடையான மன்னிப்பை நாம் ஒரு தூதராக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. ஒரு முறை ஒரு ஆங்கில நாளிதழிலே வந்த ஒரு நிகழ்வு இது. அந்த நிகழ்விலே ஒரு மிகப்பெரிய மடாதிபாதி, அதாவது மோனஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு மடம், அந்த மடத்திலே அனைத்து துறவிகளும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் மிகப்பெரிய பிரச்சனை, எப்போதுமே சண்டை, எப்போது பார்த்தாலும் அங்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அந்த மடத்தினுடைய தலைவர் மிகவும் துன்பப்படக்கூடியவராக இருக்கிறார். காரணம், எப்போதுமே அவர்களுக்குள் பிரச்சனையும் சண்டையும் எப்போதுமே அவர்களுக்குள் பல்வேறு விதமான குழப்பங்களும் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே இந்த மட தளபதி, இந்த தலைவர் பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் எந்த விதமான செயல்பாடுகளும் அவருக்குள் தோன்றவில்லை. அப்போது இவர்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறார்கள், நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிற போது அப்போது ஒருவர் சொல்கிறார், நம்முடைய மடத்திற்கு அருகிலே ஒரு துறவி இருக்கிறார், அந்த துறவியை போய் நாம் சந்திப்போம், அந்த துறவி நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். காரணம், அவர் தனியாக இருந்து ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். பல ஆண்டுகளாக அந்த தனியான ஒரு காட்டுக்குள் இருந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், நமக்கு நல்ல ஒரு முடிவை சொல்வார் என்று சொல்லி இந்த மடத்தினுடைய தலைவர் அவரை சந்திப்பதற்காக செல்கிறார். அவரை போய் சந்திக்கின்றார். அந்த துறவியிடத்தில் பேசுவதற்காக அமர்கிறார். அந்த துறவி என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். உங்களுக்குள் ஒரு மெஸ்ஸியா இருக்கிறார், உங்களுக்குள் ஒரு கடவுளின் தூதர் இருக்கிறார், கண்டுபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இவ்வாறு அவர் சொல்கிறார் என்று சொல்லி இவர் குழம்பிக் கொண்டு இவர் தன்னுடைய மடத்திற்கு வருகிறார். மடத்திற்கு வந்து மற்ற சகோதரர்கள் எல்லாம் அழைத்து அப்போது கேட்கிறார், என்ன சொன்னார் அந்த துறவி, என்ன சொன்னார் என்று சொல்லி மடத்தினுடைய தலைவரிடத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள். அப்போது அந்த மடத்தின் தலைவர் சொல்கிறார், அந்த துறவி ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இடத்திலே சொன்னார், உங்களிடத்திலே கடவுளுடைய தூதர் இருக்கிறார், கடவுளுடைய மெஸ்ஸியா இருக்கிறார் என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டு இந்த மடத்தலைவரும் தன்னுடைய அறையை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இவர்களுக்குள் ஒரே குழப்பம், யார் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸியா, கடவுளுடைய தூதர்? ஒருவேளை நம்முடைய தோட்டத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த சகோதரராக இருப்பாரா? ஏன்னா அவர்தான் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார், அந்த தோட்டத்தில் உள்ள செடிகளை எல்லாம் பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை அவர்தான் கடவுளுடைய மெஸ்ஸியாவாக இருப்பாரா, கடவுளுடைய தூதராக இருப்பாரா என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னொருவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இவர் இருக்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு, ஆனால் நம்முடைய தோட்டத்தை பார்த்து கொள்வதை விட மிகவும் சிறப்பாக சமையலறையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய அருள் சகோதரர் இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு தேவையானதையெல்லாம் தரக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை அவர்தான் கடவுளுடைய தூதராக இருப்பாரோ என்று சொல்லி இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் நீதான் நீதான் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்று முதல் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நீ மெஸ்ஸியா, நீ மெஸ்ஸியா, நீ கடவுளின் தூதர் என்று சொல்லி அந்த மரியாதையையும் அந்த அன்பையும் அந்த பரிசர ஒரு நிறைவையும் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்றிலிருந்து அவருடைய இல்லம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இல்லமாக, ஒரு சந்தோஷமான ஒரு இல்லமாக, அவர்களுக்குள் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லமாக அது மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய தூதர்களாக இருக்கிறோம், கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பரிவை, கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை நாம் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் இன்று நச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பரிவை, கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கடவுளுடைய அன்பை, அந்த பரிவை, இரக்கத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போது விண்ணகத்தை இந்த மண்ணகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருப்போம். அதை தான் இன்று நற்செய்தியும் இன்றைய வழிபாடும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய மன்னிப்பும் மனிதர்களுடைய மன்னிப்பும் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடை நமக்கு சுட்டி காட்டுகிறது. விண்ணகத்தை இந்த மண்ணகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க, நம்முடைய வாழ்வை கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வாழ்வை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற போது அந்த விண்ணகத்தை மண்ணகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக மாறுகிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்து நாம் கடவுள் கொடுத்த அந்த கொடைகளை நாம் பிறருக்கு கொடுத்து வாழக்கூடியவர்களாக, விண்ணகத்தை இந்த மண்ணகத்தில் வாழக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். Thank you.